டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நெஞ்சோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கர்த்தர் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய இல்லத்தின் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த சந்தோஷங்களுக்காக, எங்களுக்கு கொடுத்த சமாதானத்திற்காக, எங்களுக்கு தந்த பாதுகாவலுக்காக, எங்களுக்கு தந்த பரிசுத்திற்காக, எங்களுக்கு தந்த பண உதவிகளுக்காக, ஆட்கள் உதவிகளுக்காக, மருத்துவ உதவிகளுக்காக, நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் பற்பலவிதமான மன சோர்வுகளினாலே பாதிக்கப்பட்டு தாங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கும் உள்ளங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வாக்கு பண்ணினபடி எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகத்துவத்தையும் வல்லமையும் காண முடியாதபடி அவருடைய கண்களை பிசாசானவன் மூடியிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. அவருடைய கண்களை நீர் திறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்த நீர், சீஷருடைய கண்களை திறந்த நீர், இந்த நாளிலே மன சோர்விலே படுத்து கிடக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகள் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற பெற்றோர் உண்டு, சகோதரிகள் உண்டு, நீர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காணத்தக்கதாக அவர்களுக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நசரேனாய் இயேசுவின் நாமத்தினாலே அர்த்தமாக்குகிறோம் ஐயா. நிறைய கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். இப்படி பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற எல்லா குடும்பங்களிலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்பத்தக்கதாக கர்த்தரவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு பிரிவினைகளோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. நீரே அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு மன தாழ்மையை தாரும், அவர்களுக்கு சுய மதிப்பீட்டை தாரும், சந்தோஷத்தை தாரும், உமக்குள்ளே ஒரு உற்சாகத்தை தாரும். அவர்களை நீர் வைத்திருக்கிற நிலைமையை அறிந்து கொண்டு எல்லா தாழ்வு மனப்பான்மைகளிலிருந்தும் அவர்களை வெளியேற்றி உண்மையான அன்பிலே ஊற்றப்பட நீர் அவர்களுக்கு உதவி செய்தல்லும். ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களிலே உம்முடைய அன்பை ஊற்றும், அவருடைய உள்ளங்களிலிருந்து உம்முடைய அன்பு நிறைந்து வழிந்து ஓடத்தக்கதாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலே பிசாசானவன் அன்பு தாழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய அன்பை யோசித்து பார்க்க, உம்முடைய அன்பை எண்ணி பார்க்க, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அறிந்தவர்களாக தங்கள் வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்த உதவி செய்தல்லும். நான் அன்பு தாட்சியான வார்த்தைகளை பேசாதபடி காத்துக்கொள்ளும். தங்கள் வார்த்தைகள் மக்களை ஊன்ற கட்டுமா, அவர்களை உருகி போக செய்யுமா என்பதை உணர்ந்து பேச உதவி செய்தல்லும். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இந்த காலவெளியிலே உங்களுடைய அன்பை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்கு புறப்படும் நேரத்திலே வரக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு இன்றைக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் ஐயா. அவசரமாய் செய்ய வேண்டிய காரியங்களை அவசரமாய் செய்ய முடியாதபடி பிசாசானவன் தடை செய்யாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பிரிவினைகளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபிக்கிறோம் ஐயா. நீர் கிருபையாய் இறங்கும், இறங்கும், இறங்கும் கர்த்தாவே. இந்த நாட்களிலேயும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலேயும் நீர் பிரசன்னராய் இருந்து நீர் உதவி செய்து ஆராதனைக்கு வருகிறவர்கள் உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய பரிசுத்தாவினாலே நிரப்பும், உம்முடைய பரம சந்தோஷத்தினாலே நிரப்பும். தேவையோடு வருகிற மக்களுக்கு சரியான மன்னாவை எடுத்துக் கொடுக்க நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகிற தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவருடைய தொழிற்சாலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தலும், தொழிலிலே விருத்தியை ஏற்படுத்தும், அதற்காக எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் சாலையோர பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலையிலே விடிந்தது முதல் இரவு வரை இளைப்பாறுதல் இல்லாமல் வெயிலிலும் மழையிலையும் நின்று பணி செய்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தல்லும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தல்லும், அவர்கள் பிள்ளைகள் சிறந்த முறையிலே படித்து முன்னேற நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விவசாயம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும். டெய்லர் பணி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் அவர் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம், கர்த்தர் அவருடைய பிரயாசங்களையும் இந்த வாரத்திலையும் இந்த மாதத்திலையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எனவும் மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்ம பாரத்தோடு, ஒரு கரிசனையோடு, மனதுருக்கத்தோடு, அன்போடு, மக்களை குறித்த ஒரு பாரத்தோடு கூட அவர்கள் செயல்பட நேரே துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள், தங்கள் திருமண நாட்களை நினைக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலாம். இந்த ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாயிருக்க நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் மாறாதவர், நீர் மகிமை நிறைந்தவர், நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் அப்பா. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வார்த்தைகள் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக உம்மை போல மாற்றட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே எபேசியர் 2:20 வரை சிந்தித்தோம். யூதர்களும் கிரேக்கர்களும் ஒரு காலத்திலே பகைஞராக காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்னர் ஒரே குடும்பத்தினராய் இருக்கிறார்கள். அதுபோல இந்நாட்களிலேயும் உலக பிரகாரமாக வித்தியாசமான மொழி பேசுகிறவர்களாய் இருந்தாலும், வித்தியாசமான குடும்ப பின்னணியத்தில் இருந்தாலும், கிறிஸ்துவின் திருச்சபைக்குள்ளே வரும்பொழுது ஒரே குடும்ப அங்கத்தினர்கள் ஆகிறோம். இப்பொழுது எபேசியர் 2:21-22 பார்ப்போம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். திருச்சபையின் அஸ்திவாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான். அவரே அதற்கு மூலைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். திருச்சபையானது பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தை உதாரணமாக கொண்டதாயிருக்கிறது. என்றாலும் அதில் ஒரு எதிர்மறையான சத்தியம் அடங்கியிருக்கிறது. எருசலேமிலே அநேக கட்டிடங்கள் இருந்தன. என்றாலும் பவுல் வித்தியாசமான கட்டிடங்களை குறித்து சொல்லவில்லை. ஒவ்வொரு தனி விசுவாசிகளும் எப்படி முழு அமைப்புக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூறுகிறார். அப்போஸ்தலன் பேதுரும்
எப்படி இந்த வெவ்வேறு கற்கள் ஒன்றாக கூட்டி இணைக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய வீடாய் எழும்புகிறது என்று கூறியிருக்கிறார். 1 பேதுரு 2:5 அதை பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலன் திருச்சபை குறித்து சொல்லும்பொழுது இப்பொழுது அது கட்டப்பட்டு வருகிற ஒரு ஆலயத்திற்கு ஒப்பிடுகிறார். இது நமக்கு மிக ஆர்வம் தரக்கூடிய ஒன்று. ஏனென்றால் பவுலப்போஸ்தலனுடைய நாட்களிலே ஏரோது கட்டிய ஆலயம் கட்டி முடிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயே அது 40 ஆண்டுகளாக கட்டப்பட்டுக் கொண்டிருந்த நிலைமையில் இருந்தது. கிறிஸ்துக்கு பின் 70வது ஆண்டிலே அது இடிக்கப்பட்டது. அப்படி அது இடிக்கப்பட்டாலும் அது பூரணமாக மீண்டும் கட்டி முடிக்கப்படவில்லை. திருச்சபை இன்னமும் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே அது நிறைவடையும். திருச்சபையாகிய ஆலயத்தை குறித்து சொல்லும்பொழுது பவுல் 21வது வசனத்திலே கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று கூறியிருக்கிறார். இது இன்னமும் திருச்சபை முழுமை பெறவில்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த கட்டிடமும் வித்தியாசமானதாயிருக்கிறது. மிக சாதாரணமாக ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் வைக்கப்படும் நிலைமை அல்ல. இது வளரும் ஒன்றாயிருக்கிறது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை எடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் பிறக்கச் செய்து அதை தேவனுடைய ஆலயமாக எழுப்புகிறார். சாலமோனின் ஆலயம் கட்டப்பட்ட பொழுது அங்கே எந்த சுத்தியலின் சத்தமும் எந்த ஒளியின் சத்தமும் கேட்கப்படவில்லை. இங்கே பரிசுத்த ஆவியானவரும் மிக அமைதியாக பாவத்திலே மரித்திருந்த விசுவாசிகளை உயிர்ப்பித்து ஜீவனுள்ள தேவாலயமாக அவர்களை மறுபடியும் பிறக்கச் செய்து திருச்சபையை கட்டி வருகிறார். 1 கொரிந்தியர் 12:13 பாருங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். திருச்சபையானது பரிசுத்த ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தினாலே ரட்சிக்கப்பட்ட பாவியான ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிறான். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் சரீரமாய திருச்சபை தேவனுடைய ஆவியானவர் நிரந்தரமாய் தங்கும் இடமாயிருக்கிறது. விசுவாசிகள் தேவனை தொழுது கொள்ளும் ஒரு கட்டிடத்திற்குள்ளே கடந்து வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசமாயிருக்கிறார். அந்த கருத்திலே தேவன் அங்கே இருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் எல்லா விசுவாசிகளும் அந்த கட்டிடத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு தேவனும் கடந்து சென்று விடுகிறார். இன்று எந்த ஒரு கட்டிடத்திற்குள்ளும் அவரை அடக்கி வைக்க முடியாது. இன்று தேவன் விசுவாசிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், கட்டிடங்களுக்குள்ளே அல்ல. கரங்களினாலே செய்யப்பட்ட எந்த ஒரு கட்டிடத்திலேயும் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்பதை ஏற்கனவே சிந்தித்தோம். மனிதன் உருவாக்கிய ஒரு இடத்திற்குள்ளே கடவுள் வாசமாயிருப்பார் என்பது அஞ்ஞானிகளின், தேவனை அறியாதவர்களின் ஒரு கொள்கை. திருச்சபை இந்த உலகத்திலே தேவாலயமாயிருக்கிறது என்றால் அங்கே தேவனுடைய மகிமை பிரசன்னம் இந்த உலகத்திலே விளங்க வேண்டும். விசுவாசிகள் ஒரு ஆலயத்திலே கூடி வருகிறார்கள் என்றால் இந்த உலகத்திலேயும் அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு கூட்டமாயிருக்க வேண்டும். ஒரு ஆலய ஆராதனை வேளையிலே கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று உலகம் உணர வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்று நம்முடைய திருச்சபைகளிலே நம்முடைய ஆராதனை வேளைகளிலே அது உண்மையானதா இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு திருச்சபையின் ஐக்கியத்திலேயும் உலகம் உணரக்கூடும் என்றால் உலகமே திருச்சபையை நோக்கி ஓடி வரும். ஆனால் இன்று விசுவாசிகள் யாராவது கர்த்தரை அறியாத ஒருவரை ஆலயத்திற்கு அழைத்தால் கர்த்தர் நம்முடைய திருச்சபையிலே இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அவர்கள் வருவார்களா? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று பல இடங்களுக்கு கிராமங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக போனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை முதலாவது கடவுளை குறித்து உங்கள் சபை மக்களுக்கு நன்றாக சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த உலகத்திலே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை இன்றைக்கு மகிமையை இழந்து காணப்படுகிறது. ஒரு திருச்சபையிலே விசுவாசிகள் ஒன்று கூடும் பொழுது அது இந்த உலகத்தை அசைக்கிறதாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து எபேசியர் 3வது அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இங்கே திருச்சபை ஒரு ரகசியமாக சொல்லப்படுகிறது. அதற்கான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் வல்லமைக்காகவும் ஞானத்திற்காகவும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்திலே அடங்கியிருக்கும் வேத சித்தாந்தம் இந்த அதிகாரத்தோடு நிறைவடைகிறது. நாம் படித்தது என்ன? திருச்சபை ஒரு சரீரம், திருச்சபை ஒரு தேவாலயம். இப்பொழுது திருச்சபை ஒரு ரகசியம் என்பதை பார்க்கப் போகிறோம். திருச்சபை ஒரு ரகசியம் என்பதை குறித்து பல தவறான கொள்கைகளும் நிலவி வருகின்றன. வேத புத்தகத்திலே ரகசியம் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு காலத்திலே வெளிப்படுத்தப்படாமல் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் ஒன்றாய் இருக்கிறது. திருச்சபை பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படவில்லை, அது மெதுவாக புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முஃபட் என்ற மொழிபெயர்ப்பாளர் தெய்வீக ரகசியம் என்று இதை அழைக்கிறார். மற்றொரு மொழிபெயர்ப்பாளர் இதை சத்தியம் என்று அழைக்கிறார். ஆனால் தெய்வீக ரகசியம் என்பதுதான் மிக பொருத்தமான ஒன்றாயிருக்கிறது. தெய்வீக ரகசியம் என்று சொல்லும்பொழுது தேவன் அறிந்திருந்த ஒரு காரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர் வெளிப்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வெளிப்படுத்துகிறார். திருச்சபை ஒரு ரகசியம் என்று சொல்லும்பொழுது இதை குறித்து இரண்டு எதிர்மறையான கருத்துக்கள் நிலவி வருகிறது. பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக திருச்சபை பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாடு அல்ல என்று கூறியிருக்கிறதை உதாசீனம் செய்கிறவர்கள் இவர்கள். இவர்கள் திருச்சபையை இஸ்ரவேல் மக்களின் தொடர்ச்சி என்று சொல்கிறார்கள். இதை உடன்படிக்கையின் வேத சாஸ்திரம் என்று சொல்லலாம். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் திருச்சபைக்கும் சொந்தமானது என்று கூறுவார்கள். இந்த கருத்தை கொண்ட ஜனங்கள் பயன்படுத்திய ஒரு வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலேயும் தீர்க்க தரிசனங்களிலேயும் சில அதிகாரங்களுக்கு தலைப்பாக திருச்சபைக்கான ஆசீர்வாதங்கள் என்று அச்சிட்டிருக்கிறார்கள். இன்னும் சில அதிகாரங்களிலே இஸ்ரவேலருக்கான சாபங்கள் என்றும் அச்சிட்டிருக்கிறார்கள். அதாவது இங்கே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், எல்லா ஆசீர்வாதங்களையும் திருச்சபைக்கென்று எடுத்துக்கொண்டு தேவன் கடிந்து கொண்ட சாபமான காரியங்களை இஸ்ரவேலுக்கென்று விட்டுக் கொடுத்து விட்டார்கள். ஆனால் உண்மையில் அந்த ஆசீர்வாதங்களும் அந்த சாபங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே பொருத்தமானதாயிருக்கிறது. திருச்சபை ஒரு ரகசியம் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து விளக்கம் கொடுக்கும் மற்றொரு கூட்டத்தினர் இந்த ரகசியம் அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுலுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று என்று மிக முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். எனவே திருச்சபையின் ஆரம்பம் பெந்தேகோஸ்தே நாள் அல்ல, பவுல் அப்போஸ்தலன் திருச்சபையை நிறுவிய நாட்களே திருச்சபையின் ஆரம்பம் என்று தவறாய் போதிக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, சபை என்பது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒரு ரகசியம் மட்டுமல்ல, அது வெளிப்படுத்தப்பட்ட பொழுது இது பவுல் அப்போஸ்தலனுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றும் அல்ல. சிலர் பழைய ஏற்பாட்டிலே திருச்சபை இருந்தது என்று சொல்கிறார்கள், ஆனால் பழைய ஏற்பாட்டிலே திருச்சபை இல்லை. பெந்தேகோஸ்தே நாளிலே நடைபெற்றதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றுதான் அவர் விசுவாசிகளின் ஐக்கியத்தை கிறிஸ்துவின் சரீரமாக உருவாக்கினார். இந்த காரியம் திருச்சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் வரைக்கும் தொடரும். மீட்கப்படும் நாள் வரை நாம் பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டவர்களாயிருக்கிறோம். எபேசியர் 3 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நேமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. பவுல் தன்னுடைய அண்டைய தின நிலைமையை குறித்து சொல்லும் பொழுது தான் எப்படி சிறையிலே கட்டப்பட்டவனாயிருக்கிறேன் என்பதை சொல்கிறார். புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினாலேயே அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து சென்றார். கடந்த அதிகாரத்திலே அவர் சொல்லியிருப்பதைப் போல புறஜாதியான மக்கள் இப்பொழுது ஒரு விசேஷித்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அந்நியர்களாய் இருந்தவர்கள், நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தவர்கள், தேவனற்றவர்களாய் இருந்தவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினரானார்கள். இந்த காரணத்தினாலேயே அப்போஸ்தலன் பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறார். அவ்வாறு அவர் ஜெபிக்க துவங்கும் முன் திருச்சபை எப்படி ஒரு ரகசியம் என்பதை குறித்து பேசுகிறார். எபேசியர் 3:15 வசனத்தையும் 15 வசனத்தையும் கவனிப்போம் என்றால், உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினாலே கட்டுண்டவனாய பவுலாகிய நான் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன் என்கிறார். தனது ஜெபத்தை துவங்கும் முன்னதாக தேவனுடைய திட்டத்தை குறித்தும் தேவன் தன்னை எப்படி அழைத்து புறஜாதிகளுக்குள்ளே அனுப்பினார் என்பதை குறித்தும் பேசுகிறார். மற்ற அப்போஸ்தலர்களோடு ஒப்பிடும்பொழுது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியமானது வித்தியாசமானதும் விசேஷித்ததுமாய் இருக்கிறது. கலாத்தியர் 2:7 வசனம், அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் என்று கூறுகிறார். செய்தி ஒரே செய்திதான், ஆனால் கொடுக்கப்பட வேண்டிய ஜனக்கூட்டம் வித்தியாசமானது. பவுல் அப்போஸ்தலன் யூதரல்லாத மக்களிடத்திலே சென்று, நீங்கள் தூரமானவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சரீரமாய சபைக்குள்ளே கொண்டுவரப்பட்டு விட்டீர்கள் என்கிறார். அப்போஸ்தலர் 4:12 வசனத்திலேயும் நாம் பார்ப்பது போல அப்போஸ்தலனாய பேதுரு தனது ஜனங்களாகிய யூத மக்களிடத்திலே போய், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று தெளிவாக பிரசங்கித்தார். பிலிப்பி பட்டணத்திலே சிறை அதிகாரியிடத்திலே பவுல் பேசும்பொழுது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றுதான் பிரசங்கித்தார். எனவே பவுல் அப்போஸ்தலனும் பேதுருவும் ஒரே செய்தியைத்தான் பிரசங்கித்து வந்தார்கள். ஆனால் இரண்டு வித்தியாசமான கூட்ட மக்களுக்கு அவர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே புதிய ஒரு காரியம் தோன்றுகிறது. அப்போஸ்தலனாய் பவுல் ஒரு பரிசேயனாய் இருந்தபொழுது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே புறஜாதியான மக்களுக்கு அவர் பிரசங்கிக்கும்படியாக அவர் கடந்து செல்லவில்லை. இப்பொழுது புதிய ஒரு பொருளாதாரத்திற்கு கீழே அவர் இருக்கிறார். அவர் இப்பொழுது புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷ ஊழியராயிருக்கிறார். இவ்வாறு கூறுவதனாலே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் மாறிவிட்டது என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தை கைகொண்டபடியினாலே ரட்சிக்கப்படவில்லை. தான் ஒரு பாவி, தேவனுடைய மகிமைக்கு குறைவாக வாழ்கிறேன் என்பதை ஒரு மனிதன் உணரும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தி தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொண்டான். அந்த பலி இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறதாயிருந்தது. இந்த புதிய பொருளாதாரத்தை குறித்து தான் பவுல் பேசப்போகிறார். வாசிக்கிறேன், எபேசியர் 3:3-4. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாயிருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். இங்கே இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலேதான் திருச்சபை என்னும் ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலனுக்கு மட்டும் தேவன் வெளிப்படுத்தினார் என்று ஒரு கூட்டத்தினர் தவறாக கூறுகின்றனர். என்றாலும் 5 மிக தெளிவாக எல்லா அப்போஸ்தலர்களும் இதை குறித்து அறிந்திருக்கிறார்கள் என்றும் பவுல் கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு எப்பொழுது இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது? தமஸ்குவின் சாலையிலே இயேசுவை சந்தித்த பொழுது, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது, உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுதுதான் திருச்சபை கிறிஸ்துவின் சரீரம் என்பதை பவுல் உணர்ந்து கொண்டார். தேவன் புதிய ஒரு காரியத்தை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் திருச்சபையானது பெந்தேகோஸ்தே நாளன்றே உண்டாக்கப்பட்டுவிட்டது. மீண்டும் கூறுகிறேன், திருச்சபை ஒரு ரகசியம் என்று சொல்லும் பொழுது அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்படாமல் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டபடியினாலேதான் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே அநேக ரகசியங்கள் அடங்கிய சமயங்கள் இருந்தன. இது கிரேக்க ரோம சமுதாயங்களிலே யாவராலும் அறியப்பட்ட ஒன்றாயிருந்தது. ஆனால் திருச்சபை அதைவிட எப்படி வித்தியாசமானது என்பதை எபேசு மக்களுக்கு அவர் விவரிக்கிறார். பவுல் வாழ்ந்த அந்நாட்களிலே பல ரகசியமான இடங்களிலே பல ரகசிய சடங்குகள் நடைபெற்றன. அவைகள்தான் கிரேக்க சமய வழிபாடுகள். கிரேக்க மக்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சாதாரணமாக சாலையிலே செல்லும் மனிதர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெரியாது. எனவே ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்திருந்த இந்த காரியங்கள் ரகசியம் என்று சொல்லப்பட்டது. இதற்கு எதிர்மாறாக பவுல் என்ன சொல்கிறார்? சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. அதாவது, நான் இந்த ரகசியத்தை மூடி மறைத்து வைக்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கடனாளியாயிருக்கிறேன். தேவனுடைய ரகசியமாய சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஸ்தானாபதியாய் நான் இருக்கிறேன் என்றும் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நற்செய்தியை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். நற்செய்தியை எந்த ஒரு தனி விடுதியிலும் அறையிலும் நான் மறைத்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. இது நற்செய்தியாய் இருக்கிறபடினாலே கூரைகள் மேலிருந்து எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு சொல்ல வேண்டிய சத்தியமாயிருக்கிறது. இந்த நிருபத்திலே முன்னதாகவும் பவுல் அப்போஸ்தலன் ரகசியம் என்ற வார்த்தையை கூறினார். கவுனிங்கள் எபேசியர் 3:10, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் 2:14-15 சொல்லும் பொழுதும் அந்த ரகசியம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இந்த ரகசியம், கிறிஸ்து உயிரோடே எழுப்பப்பட்டார். அவரே புதிய சரீரத்தின் தலையாயிருக்கிறார். இந்த புதிய சரீரம் கிரேக்க மக்களாலும் யூத மக்களாலும் உலகத்திலே வாழ்ந்த எல்லா ஜனங்களாலும் உண்டானது என்பதை விவரிக்கிறார். இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படவில்லை. கவுனியங்கள் ரோமர் 16:25 பவுல் சொல்லும்பொழுது, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் கொலோசியர் 3 கூறியிருக்கிறார். கவனியுங்கள், கொலோசியர் முதலாம் அதிகாரம் 25 வசனம், ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாக இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாக தெரியப்படுத்துவதற்கு. திருச்சபை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது என்று யாராவது கூறுவார்கள் என்றால் தேவன் கூறாத ஒரு காரியத்தை அவர்கள் கூற முற்படுகிறார்கள். தேவனே திருச்சபை என்பதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ரகசியம் என்று சொல்லும்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்படாத ஒன்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை மிகவும் கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, திருச்சபை என்றால் என்ன என்பது இப்பொழுது புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளின் ஐக்கியம், இது தேவனுடைய அனாதி திட்டம், அவருடைய உன்னதமான தீர்மானம். திருச்சபையை அவரே உண்டாக்கினார், திருச்சபையை அவரே பரிசுத்தமாக்குகிறார், திருச்சபையை ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப் போகிறார். நீங்களும் உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் திருச்சபையை இந்த உலகத்திலே வைத்திருப்பதின் நோக்கம் தேவனுடைய மகிமை திருச்சபையிலே விளங்கும் பொழுது அநேகர் திருச்சபைக்கு நேராக தேவனை தேடி வருவார்கள் என்பதற்காகத்தான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாம் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோமா, அல்லது திருச்சபையிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமாய் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆளுகை குழுவின் அங்கத்தினராயிருக்கலாம், அல்லது காலம் காலமாக சந்ததி சந்ததியாக திருச்சபையிலே பல பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கலாம். என்றாலும் இன்று ஒரு அவிசுவாசி உங்களையும் உங்கள் செயலையும் பார்க்கும் பொழுது அவர் ஆலயத்திற்கு வாஞ்சியோடு வருவாரா, அல்லது உங்களை குறித்து செய்தித்தாளிலே வாசிக்கும் பொழுது இவர்களெல்லாம் ஒரு கிறிஸ்தவரா என்று இகழ்வாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னிலே நீர் வாசம் பண்ணுவதை உலகம் காணத்தக்கதாக, எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரோடும் நீர் வாசம் பண்ணுவதை உலகம் காணத்தக்கதாக, உமக்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் ஒவ்வொரு திருச்சபை ஐக்கியத்தின் கடமையுமாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய மகிமையை உலகம் காணும் ஒரு இடமாக திருச்சபையை நீர் நியமித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ரகசியத்தை பழைய ஏற்பாட்டிலே நீர் வெளிப்படுத்தவில்லை, பரிசுத்தாவின் திருநாளை தொடர்ந்து நீர் வெளிப்படுத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்களிலே மற்றவர்கள் உம்முடைய மகிமையை காணத்தக்கதாக உதவி செய்யும். கிறிஸ்தவர்களின் ஐக்கியம் என்ற அடிப்படையிலே எந்த பெயர் பலகைகளின் கீழே திருச்சபைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த திருச்சபை மக்களின் வாழ்க்கை கிறிஸ்துவை உலகத்திற்கு பிரதிபலிக்கிறதா இருக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே காத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்றைக்கும் திருச்சபையிலே இருக்கும் போட்டி பொறாமைகள், சண்டைகள், சமாதான குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், பண ஆசைகள், சுயநலங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு திருச்சபையை நீர் சுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உபாகமும் 33:27. உபாகமும் 33:27.